அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஹாங்காங்கின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதில் சீனா புதிய விதிகளை அறிவித்திருப்பதற்கு ஹாங்காங்கில் எழுந்திருக்கும் எதிர்ப்புகள் குறித்த செய்திகள். இந்த ஆண்டு முதல் ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் என்கிற பெயரில் கொண்டாட வேண்டும் என்று இந்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதற்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்த தகவல்கள்.
மீண்டும் குரு சிஷ்ய பரம்பரை என்கிற ஒரு கருத்தை இங்கே கொண்டு வர பார்க்கிறார்கள். அந்த பரம்பரையில ஒருவர் மறைந்து நின்று உருவத்தை கற்றுக்கொண்டதற்காக கட்டை விரலை இழந்த கதை நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும்.
தமிழக அரசியல் கட்சிகளின் இதுபோன்ற எதிர்ப்பு தவறானது என்கிற பாஜகவின் பதில்கள்.
மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று உலகத்திற்கே சொல்லிக் கொள்பவர்கள் நாம தான். ஆனால் இந்த குரு உற்சவ் என்ற வார்த்தைக்கு குருவை நீங்கள் கும்பிட வேண்டும், குருவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சொன்ன ஒன்றை ஏன் இவ்வளவு அரசியலாக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
இலங்கை கண்ணோட்டம், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கும் லுஹான்ஸ் விமான நிலையத்திலிருந்து தமது படைகளை பின்வாங்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளது.
Українські військові отримали наказ та організовано відійшли з аеропорту Луганськ та селища Георгіївка, розташованого на трасі Луганськ.
ரஷ்யாவின் டாங்கி படைகளின் தாக்குதல் காரணமாகவே இந்த நடவடிக்கை என்று யுக்ரைன் கூறுகிறது. இதேவேளை அதற்கு அருகிலுள்ள ஊர்களில் பெரிய அளவில் ரஷ்ய துருப்புக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்று யுக்ரைனிய அரச பேச்சாளர் ஒருவர் கூறுகின்றார். முன்னதாக கிழக்கு யுக்ரைன் பகுதியில் நேரடியாக வெளிப்படையான ஒரு தாக்குதலை ரஷ்யா முன்னெடுக்கிறது என்று யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ கூறுகின்றார். ஆனால் அந்த பகுதிக்கு தமது துருப்புக்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்பதை ரஷ்யா மறுக்கிறது.
நேட்டோ கூட்டணியில் உக்ரைன் நாட்டின் எதிர்கால அரசாங்கம் ஒன்று இணைய விரும்பினால் அதற்கு முன்னோடியாக அணிசாரா நாடு என்ற தனது அந்தஸ்தை மாற்ற அது முற்படும் என்று தாம் நம்புவதாக நேட்டோவின் தலைமைச் செயலாளர் ஆண்டர்ஸ் ராஸ்முசன் தெரிவித்திருக்கிறார். எந்தவொரு பாதுகாப்பு கூட்டணியும் உக்ரைன் இணைவதை உக்ரைனின் தற்போதைய அரசியல் சாசனம் தடை செய்திருக்கிறது. ஆனால் அடுத்த மாதம் தெரியப்படவிருக்கும் உக்ரைனின் புதிய அரசாங்கம் அதன் அணிசாரா அந்தஸ்தை மாற்றிவிடும் என்றே உக்ரைன் தலைவர்கள் எதிர்பார்ப்பதாக திரு ராஸ்முசன் கூறியிருக்கிறார்.
இந்தியாவும் ஜப்பானும் தமக்கிடையே பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்ள இணங்கியுள்ளன. இதற்கான இணக்கப்பாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ ஆபே ஆகியோரிடையே ஏற்பட்டுள்ளது. டோக்கியோவில் இவர்களிடையே இடம்பெற்ற கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இவர்கள் இருவரும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் ஜப்பானிய நேரடி முதலீடுகளை இரட்டிப்பாக்குவது ஆகிய விஷயங்கள் குறித்து தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அணுசக்தி உடன்பாடு குறித்த பேச்சுக்களை விரைவாக முன்னெடுக்கவும் அவர்கள் இருவரும் உடன்பட்டுள்ளார்கள்.
ஈரானில் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றியும் இணைய வலயம் பற்றியும் ஈரானிய மதகுருக்கள் சற்று சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானிய அதிபர் ஹசன் ரவுஹானி வற்புறுத்தியிருக்கிறார். ஈரானிய தொலைக்காட்சியில் அவர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது விஞ்ஞான உலகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்த இணையவலை மிகவும் அத்தியாவசியமானது என்றும் இணையவலையை பயன்படுத்தும் உரிமையை ஈரானின் இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் மறக்கவே கூடாது என்றும் ரவுஹானி வற்புறுத்தியிருக்கிறார்.
பாகிஸ்தானில் வளர்ந்து வரும் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனினும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து வருபவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே வன்முறையுடன் கூடிய மோதல்கள் தொடர்கின்றன. இதனிடையே பிரதமர் நவாஸ் ஷெரீப் நாட்டின் இராணுவ தலைவரை சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் அந்த பேச்சுக்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. முன்னதாக போராட்டக்காரர்கள் அரச தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைமையகத்துக்குள் நுழைந்தனர். இதன் காரணமாக சிறிது நேரத்திற்கு நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நின்று போனது. எனினும் பின்னர் பாதுகாப்பு படையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று அரசியல்வாதி இம்ரான்கானும் மதகுரு தாகிருல் கத்ரியும் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள்.
சிரியாவில் கடந்த வியாழக்கிழமை பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட ஐநா சமாதான காவல் படையினர் சுமார் 40 அதிகமானோரை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் கோலான் ஹைட்ஸ் பகுதியில் சிரியின் அரச படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் மோதல்கள் மீண்டும் ஆரம்பித்துள்ளன. கிளர்ச்சியாளர்களினால் கடந்த வாரம் கைப்பற்றப்பட்ட குயின்டி சந்திப்பு என்ற இடத்தைச் சுற்றி சண்டைகள் நடப்பதாக சிரியன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல் கொய்தா இயக்கத்தோடு தொடர்புள்ள நுஸ்ரா படையினை தலைமை வைக்கும் கிளர்ச்சியாளர்கள் இதன் பெரும்பகுதியை சிரியன் அரச படைகளிடமிருந்து இப்போது கைப்பற்றியிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த தினத்தை இந்த ஆண்டு முதல் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயற்படும் CBSE பள்ளிகள் குரு உற்சவ் என்கிற பெயரில் கொண்டாட வேண்டும் என்று இந்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
இந்தியாவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தேசிய ஆசிரியர் தினத்துக்கான பிரதமரின் சிறப்பு உரையின் நேரடி காணொலி நடைபெறும் சமயத்தில் மாணவர்கள் கட்டாயம் பள்ளிகளுக்கு வருகை தர வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் திங்களன்று விளக்கம் அளித்துள்ளது. 2014 தேசிய ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 அன்று பிரதமர் மோடியின் உரை நேரடியாக நாடு முழுவதும் உள்ள CBSE என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் பின்பற்றப்படும் பள்ளிகள் அனைத்திலும் காணொலியாக திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்று மதியம் 3 முதல் 5 வரை இந்த ஒளிபரப்புக்கான நேரமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாணவர்களை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வர செய்வதற்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் வலுத்து வந்த சூழலில் மத்திய மனிதவளத்துறை இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இந்தியாவில் செப்டம்பர் மாதம் 5 ஆண்டுதோறும் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையடுத்து இந்த ஆண்டு நாடு முழுவதும் இருக்கும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகள் அனைத்திலும் அன்று பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி அன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றும் சிறப்புரையை செயற்கைக்கோள் உதவியுடன் நேரடி காணொலியாக திரையிடும்படி கூறப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளாக மின்தடை ஏற்படும் போது அதனை சமாளிக்க தேவையான ஜெனரேட்டர் போன்ற உபகரணங்களை தயார் நிலையில் வைப்பது உள்ளிட்ட அறிவிப்புகளும் அடங்கும். குறிப்பாக பிரதமரின் உரை நிகழ்த்தப்படும் நேரம் என்று 3 முதல் 5 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மனிதவளத்துறையின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சிகள் மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இத்தகைய அறிவிப்புகளுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதைத் தொடர்ந்தே இந்த நேரத்தில் கட்டாய வருகை பதிவு அவசியம் இல்லை என்கிற அறிவிப்பும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த ஆசிரியர் தினத்தை நாடு முழுவதும் குரு உற்சவ் என்கிற ஒரே பெயரில் அழைக்க கூறி மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவுக்கும் பலத்த எதிர்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர். அனைத்து பிராந்திய மொழிகளுக்கும் ஒரே அளவிலான முக்கியத்துவம் கொடுக்க கோரியும் அவர்கள் போராடி வருகின்றார்கள். இந்தியாவில் மோடி தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு சமீபத்தில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் பாடத்திட்டம் பின்பற்றப்படும் பள்ளிகள் அனைத்திலும் சமஸ்கிருத வாரம் கடைபிடிக்கும்படி மத்திய அரசு அந்த பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியது. அப்போதும் அதற்கு இதே போன்ற எதிர்ப்பும் விமர்சனங்களும் உருவாயின.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். குரு உற்சவ் கொண்டாட்டங்களை தமிழக அரசியல் கட்சிகளில் எதிர்ப்பது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான ரவிக்குமாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போதே திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அப்பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் கல்வியை காவிமயமாக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு மிக வலுவாக எழுந்தது. அப்போது எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் தங்களுடைய முயற்சிகளிலே பின்வாங்கினார்கள். இன்று மிக பெரும்பான்மை ஆதரவோடு அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் தங்களுடைய அந்த அடிப்படைவாத செயல் திட்டத்தை கல்வித்துறையிலே பூட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற ஒரு ஐயம் இந்த அறிவிப்பின் மூலமாக எழுந்திருக்கிறது. இந்த செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை பெயர் மாற்றுவது என்பது அந்த நிலவிலிருந்தே அதை அழித்து தங்களுடைய ஒரு மதவாத செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியோ என்கிற எண்ணம் தான் நமக்கு இதனால் ஏற்படுகிறது.
நீங்கள் இப்படி சொன்னாலும் கூட பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் டீச்சர்ஸ் டே என்கிற ஆங்கில பெயரை குரு உத்சவ் என்கிற ஒரு இந்திய மொழியில் அழைப்பதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பதட்டப்பட வேண்டும்? இந்திய மயமாதலை நீங்கள் ஏன் காவிமயமாவதாக நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், பதில் கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றன. இங்கே இருக்கிற மாநிலங்களில் எல்லா இடத்திலுமே இந்த குரு உற்சவ் என்கிற இந்த மொழி பயன்பாடு இல்லை. தமிழ்நாட்டிலே குரு உற்சவ் என்று யாரும் அதை சொல்ல முடியாது. ஏன், அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மொழியிலே தான் இது அழைக்கப்பட்டு வருகிறது. டீச்சர் டே என்று யாரும் இங்கே தமிழ்நாட்டு பள்ளிகளில் சொல்வதில்லை. ஆசிரியர் தினம் என்றுதான் நாங்கள் இதை அழைக்கிறோம். அதை போய் குரு உற்சவ் என்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சுற்றறிக்க விடும்போதுதான் அதுல பிரச்சனை வருகிறது. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, இதன் பின்னாலே ஒரு மொழி திணிப்பு இருக்கிறது, ஒரு பண்பாட்டு திணிப்பு இருக்கிறது. இதை நாம் புறக்கணித்து விட முடியாது.
பண்பாடு திணிப்பு என்பதை நீங்கள் என்ன குறிப்பிடுகிறீர்கள்?
குரு சிஷ்ய பரம்பரை என்கிற ஒரு கல்வி பரம்பரையை அவர்கள் இங்கே கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன கல்வி முறை என்பது அதிலிருந்து வெகு தூரம் தள்ளி வந்துவிட்டது. மீண்டும் அவர்கள் அந்த குரு சிஷ்ய பரம்பரை என்கிற ஒரு கருத்தை இங்கே கொண்டு வர பார்க்கிறார்கள். அந்த பரம்பரையில யாருக்கெல்லாம் ஒரு குருவானவர் கல்வி புகட்ட முடியும், யார் குருவாக இருக்க முடியும் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள். ஒருவர் மறைந்து நின்று உருவத்தை கற்றுக்கொண்டதற்காக கட்டை விரலை இழந்த கதை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். எனவே அத்தகைய புராணங்களை, அத்தகைய பிற்போக்குத்தனங்களை இவர்கள் மறைமுகமாக திணிப்பதை எந்த வகையிலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான ரவிக்குமார். ரவிக்குமார் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பு குறித்து பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று உலகத்திற்கே சொல்லிக் கொள்பவர்கள் நாம தான். தமிழ்நாட்டில்தான் குரு பக்தி என்பது மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் இந்த குரு உற்சவ் என்ற வார்த்தைக்கு அதன் உள் நோக்கம், அதாவது குருவை நீங்கள் கும்பிட வேண்டும், குருவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சொன்ன ஒன்றை ஏன் இவ்வளவு அரசியலாக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எந்த நோக்கத்தில் அது கொண்டாடப்படுகிறது? குருவை, நாம் ஆசிரியரை தெய்வமாக கொண்டாடுங்கள் என்று சொல்வதற்கு இத்தகைய ஒரு விழாக்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. மத்திய அரசு எதை சொன்னாலும் அரசியலாக்க வேண்டும், அரசியலாக்கப்பட வேண்டும், வேறு அவ அரசியல் செய்வதற்கு வேறு இங்கே வழியே இல்லை என்று சொல்பவர்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டால் உண்மையான தமிழறிஞர்கள் யாரும் இத்தகைய வார்த்தைகளுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார்கள், தடை சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் நாம் தமிழகத்தில் குரு என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை ஒரு ஜாதிய அமைப்புக்குள்ளோ ஒரு ஜாதிக்குள்ளோ இந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி வைப்பது என்பது குருவுக்கே நாம் செய்யும் மரியாதை குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் வாய்க்கு வாய் மாதா பிதா குரு தெய்வம் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இப்படி நம்ம சொன்னா கூட வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக மொழியை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி திணிக்கிறது அப்படிங்கறது வந்து தவறு அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்றத வந்து நம்ம ஏத்துக்க முடியுமா?
அதாவது இது ஏன் மொழி, ஒரு பாணி, இது ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு மத்திய அரசிடம் இருந்து ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை இவர்கள் ஏன் இவ்வளவு அரசு, நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இவ்வளவு தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழின் பெருமையை போற்றுவதில் எந்த கட்சிக்கும் குறைவான கட்சி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்திலேயே செம்மொழியாக்க வேண்டும் என்பதில் வாஜ்பாய் காலத்திலிருந்தும் போராடியவர்கள் நாங்கள். ஏதோ மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருப்பவர்கள் தான் இத்தகைய போராட்டங்களையும் மறுப்புகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மையான நோக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். மத்திய அரசு பல பெயர்களை வைக்கிறார்கள், ஒரு திட்டத்திற்கு பல பெயர்களை வைக்கிறார்கள். ஜன்தன் என்று ஒரு திட்டத்தின் பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆக குருவை கொண்டாடுங்கள் என்று சொல்வதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பெயரை வைத்துக் கொண்டு அரசியலை செய்யக்கூடாது என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு, அதாவது டீச்சர்ஸ் டே என்று சொல்லிவிட்டு போங்களேன் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் கூட அது ஒரு அந்நிய மொழி. ஆக நீங்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? இன்னொன்று, குரு என்ற வார்த்தை பெருமை மிகு தமிழிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பயன்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஒரு ஜாதிக்குள் எப்படி அடைக்க முடியும், இப்படியும் அரசியல் செய்ய முடியும் என்றால் எதுவுமே எந்த பெயரையுமே யாரும் வைக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழின் பெருமையை சேர்ப்பதில் எந்த கட்சிக்கும் குறைவான கட்சி கிடையாது. ஆனால் அதற்காக மத்திய அரசு சொல்லும் ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் இப்படி தடை சொல்லி கொண்டு வந்தார்கள் என்றால் தமிழை கொண்டாடுங்கள், நீங்கள் தமிழ் பெயர் வைத்து கொண்டாடுங்கள், யார் வேண்டாம் என்று சொன்னது? இதை ஏன் எதிர்த்து அரசியல் செய்கிறீர்கள் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது.
பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். அரசியல் தஞ்சம் கோரி இலங்கையில் தங்கியிருக்கும் பாகிஸ்தான் பிரஜைகளை இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானிடமே ஒப்படைப்பதற்கு இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
அரசியல் தஞ்சம் கோரி இலங்கையில் தங்கியுள்ள பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களை நாடு கடத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. நாடு கடத்தப்பட்டால் தனது உயிருக்கு ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து இலங்கையில் தங்கியுள்ள பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சிலர் தாக்கல் செய்த மனு ஒன்றை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களை நாடு கடத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை அண்மையில் பிறப்பித்தது. இந்த தடையுத்தரவை நீக்குமாறு சட்டமா அதிபர் சமர்ப்பித்த ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பின்பு இந்த மனுவை தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்ததாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களின் ஒருவரான வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ பிபிசியிடம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தகுந்த விசா அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் தங்கியுள்ள காரணத்தினால் அவர்களை நாடு கடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்தவிதமான தடைகளும் இல்லையென்று தெரிவித்தார் அரச சட்டவாதி. இந்த நபர்களின் மூலம் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சில பாகிஸ்தானிய நபர்கள் கொலை கொள்ளை போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அறிவித்தார். எனவே இவர்களை நாடு கடத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை என்றும் அரச தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அரச தரப்பின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் பின்பு சம்பந்தப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்தது. சம்பந்தப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களை நாடு கடத்துவதை தடை செய்யுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர். சுமார் 2000 அதிகமான பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளதாக இந்த வழக்கு விசாரணையின் போது அறிவிக்கப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே. சுதயகுமார். இலங்கையில் சிறுநீரக நோயாளர்கள் அதிகமாக இருக்கும் 2வது மாவட்டமான வவுனியாவில் அரசு பொது வைத்தியசாலையில் சிறுநீரக நோயாளர்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்கும் பிரிவு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் சிறுநீரக நோயாளர்கள் அதிகமாக உள்ள 2வது மாவட்டமாக வவுனியா மாவட்டம் இருப்பதனால் அங்குள்ள அரசு பொது வைத்தியசாலையில் சிறுநீரக நோயாளர்களுக்கு இரத்தம் சுத்திகரிக்கும் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அயல் மாவட்டமாகிய அனுராதபுரம் மாவட்டத்திலேயே சிறுநீரக நோய் அதிகூடிய எண்ணிக்கையானவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா மாவட்டத்திற்கு அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பெரும் எண்ணிக்கையானவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் வவுனியாவில் தெரிவித்தார்.
சிறுநீரக நோயாளிகள் அந்த டயாலிசிஸ் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வேணும்னாலும் வேற மாவட்டங்களுக்கு தான் போக வேண்டி இருந்தது. அதால ஒன்று பண பிரச்சனை, மொழி பிரச்சனை, நிறைய பிரச்சனை அவைகளுக்கு இருந்தது. வவுனியா பொது வைத்தியசாலையில் இப்போ நாங்கள் ஒரு டயாலிசிஸ் யூனிட் ஒன்று துவங்கியிருக்கிறோம். அதுக்கு மத்திய அரசாங்கமும் எங்களுக்கு நிதியுதவி தந்தது. அதே நேரத்தில் வேற நிறுவனங்களும் எங்களுக்கு இதற்குரிய நிதியை தந்திருக்கணும். இப்போ நாங்களே இப்போ 6 மெஷின்ஸோடு அங்கே டயாலிசிஸ் யூனிட்டை துவங்கியிருக்கிறோம். செப்டம்பர் 2வது கிழமை வைபவ ரீதியாக நாங்கள் அதை ஆரம்பித்து வைக்கிறதாக இருக்கிறோம். எல்லா வேலைகளும் முடிவெட்ட நிலைமையில் வந்துட்டது. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்கிறதாக சொல்லியிருக்குது. முல்லைத்தீவு பொது வைத்தியசாலையில் இப்படி ஒரு டயாலிசிஸ் யூனிட்டை துவங்கக்கூடிய ஆயத்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கிட்னி பிரச்சனை கூடுதலாக இருக்கிறபடியால் வவுனியா மாவட்டத்திலேயும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் சிறுநீரக நோயாளிகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் ஒவ்வொன்றும் 25 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியாவில் 2 ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் மாமடுவில் ஒன்றும் செட்டிக்குளத்தில் ஒன்றும் அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவியில் ஒன்றும் சம்பத் நூரையில் ஒன்றும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதன் மூலம் ஏர்லியாகவே நோயாளர்களை கண்டுபிடித்து அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முல்லைத்தீவு பொது வைத்தியசாலைக்கும் வவுனியா பொது வைத்தியசாலைக்கும் அனுப்பக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள். வடமாகாண சுகாதாரத்துறையில் வைத்தியர்கள் உள்ளிட்ட ஆளணி பற்றாக்குறை, போஷாக்கின்மை மற்றும் அவயவங்கள் பாதிக்கப்பட்டவர்களான விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கவனிப்பு என்பன முக்கிய பொது பிரச்சனையாக இருப்பதாக கூறும் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள், வைத்தியர்களை புதிதாக நியமனம் செய்யவோ வைத்தியர்களை இடம் மாற்றம் செய்யவோ வடமாகாண சபைக்கு அதிகாரம் இல்லாமல் இருப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என சுட்டிக்காட்டினார்.
இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு டாக்டர்ஸின் டிரான்ஸ்ஃபரோ அப்பாயின்மெண்ட்டோ நாங்கள் செய்யலாம். வைத்தியர்களுடைய நியமனம், அவையுடைய இடமாற்றம் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஆனபடியால் இப்போ நாங்கள் இங்கே இருந்தோண்டு செய்கிற ஒரே ஒரு கடமை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இந்தெந்த வைத்தியசாலைக்கு இத்தனை வைத்தியர்கள் இல்லைன்றதை நாங்கள் எழுத்து மூலம் அவர்களுக்கு அறிவித்து அவளை தாங்கொண்டு ஒரு முறையும் சண்டை பிடிச்சி அரியண்டப்படுத்தி எடுக்கிறமே ஒழிய மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. 2017 ஆண்டு நடக்க இருக்கும் ஹாங்காங்குக்கான தலைமை நிர்வாகியை தேர்வு செய்ய நடக்க இருக்கும் தேர்தலில் யார் போட்டியிடலாம் என்பதற்கான நிபந்தனைகளையும் புதிய விதிமுறைகளையும் நேற்று ஞாயிறன்று சீனா அறிவித்திருந்தது. இன்று சீனாவின் புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டதற்கான காரணங்கள் பற்றி பெய்ஜிங்கின் மூத்த அதிகாரி ஒருவர் பேசிய நேரத்தில், ஹாங்காங்கின் ஜனநாயக ஆதரவு ஆர்வலர்களும் சட்டசபை உறுப்பினர்களும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறி கோஷமிட்டும் குரல் எழுப்பியும் அதிகாரி பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஹாங்காங்கிலிருந்து ஜூலியானா லியூ வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
சீனாவில் தேசிய மக்கள் மன்றத்துடைய நிலைக்குழுவின் துணைத் தலைவரான லீ ஃபெய் ஹாங்காங் அதிகாரிகள் முன்னிலையில் பேச ஆயத்தமான நேரத்தில் ஆர்ப்பாட்ட குரல்கள் ஒலிக்க துவங்கின. லீ ஃபெய் பேச வந்தபோது ஹாங்காங் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் பதாதைகளை ஏந்தியபடி கோஷமிட துவங்கினர். சீன அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டது, வெக்கக்கேடு என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். ஹாங்காங் மக்கள் தங்களுடைய தலைமை நிர்வாகியை 2017 சுதந்திரமாக தேர்வு செய்யலாம் என்று அளித்திருந்த வாக்குறுதியிலிருந்து சீனா பின்வாங்கிவிட்டு புதிய தேர்தல் விதிகளை அறிவித்திருக்கிறது என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஹாங்காங்கின் அடுத்த தலைமை நிர்வாகியை தெரிவு செய்வதற்கான புதிய விதிகள் சீன நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களின் உடன்பாட்டில் கட்டமைக்கப்பட்ட அதிக கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு வரையறைக்குள்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சீன அரசாங்கத்துக்கு விசுவாசமானவர்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு தேர்வுக்குழுவில் பாதிக்கும் அதிகமானவர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி பதவிக்கு ஒருவர் போட்டியிட முடியும் என புதிய விதிகள் கூறுகின்றன. இந்த தேர்தலில் 2 அல்லது 3 பேர் மட்டுமே போட்டியிட முடியும் என்றும் நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமை நிர்வாகி தேர்வு செய்யப்படுவது தொடர்பில் 2012 ஏற்படுத்தப்பட்டிருந்த விதிகளை காட்டிலும் தற்போதைய புதிய விதிகள் கடுமையானவையாக தோன்றுவதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய விதிகளின் பிரகாரம் ஹாங்காங்கின் ஜனநாயக ஆதரவு ஆர்வலர் தரப்பிலிருந்து எவருமே தலைமை நிர்வாகி பதவிக்கு போட்டியிடுவது சாத்தியமில்லை என்பதாகவே தெரிகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் பேசிய சீன அதிகாரி லீ ஃபெய், ஹாங்காங் சுதந்திர அரசியல் அழகாக உருவாக வேண்டுமென்றோ சோசியலிச பாதையிலிருந்து நாடு திசை மாற வேண்டுமென்றோ விரும்புபவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். ஜனநாயக ஆதரவு ஆர்வலர்களின் ஆர்ப்பாட்டம் நடந்த அதே நேரம் பெய்ஜிங் ஆதரவு ஆர்வலர்கள் சிலரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஹாங்காங் மக்கள் அரசியல் ரீதியில் எவ்வளவு பிளவுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த போட்டி ஆர்ப்பாட்டம் எடுத்து காட்டியது. சீனாவில் ஒற்றை கட்சி கம்யூனிச ஆட்சியை வலுப்படுத்தும் நோக்கிலான அதிபர் ஷி ஜின்பிங்குடைய கொள்கையின் அங்கமாகவே ஹாங்காங் தொடர்பான சீனாவின் முடிவுகள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். முன்பு பிரிட்டிஷ் காலனியாக இருந்து சீனாவுடன் இணைக்கப்பட்டிருந்த ஹாங்காங்கில் மட்டும்தான் மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்க முடியும் என்ற நிலை இருந்து வருகிறது. சீனாவின் மற்ற பகுதிகளை காட்டிலும் இங்கு பேச்சு சுதந்திரமும் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரமும் ஒப்பீட்டளவில் அதிகம். ஆனால் சீனாவின் நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எவரும் எதிர்காலத்தில் ஹாங்காங்கின் தலைவராக வந்துவிடுவதை தடுக்கும் நோக்கில் தற்போது புதிய விதிகளை சீனா அறிவித்திருக்கிறது என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஹாங்காங்கிலிருந்து ஜூலியானா லியூ வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டை மேலும் தடுக்கும் வகையில் முதல் முறையாக இரண்டு வாயுக்களை தடை செய்யப்பட்டுள்ள பட்டியலில் வாடா எனும் ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான சர்வதேச அமைப்பு சேர்த்துள்ளது பற்றிய செய்தி. அரிதான வாயுக்கள் என்று அறியப்படும் ஆர்கான் மற்றும் ஜெனான் ஆகிய இரு வாயுக்களுமே இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக ரஷ்யா இந்த இரண்டு வாயுக்களையும் தமது விளையாட்டு வீரர்களின் திறமையை அதிகரிக்கும் வகையில் பயன்படுத்தியது என்று வாடா குற்றம் சாட்டுகிறது. இது குறித்து சென்னையில் உள்ள விளையாட்டு மருத்துவ வல்லுநர் டாக்டர் கண்ணன் புகழேந்தி அவர்களுடன் பேசினேன்.
இதுவரையிலும் நாம வாயுக்களை வந்து நாம தடை பண்ணதே கிடையாது. ஆனா இந்த வாயுக்களை தடை பண்ற அளவுக்கு நமக்கு தடயங்கள் இருக்கா, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி லாபங்கள் இருக்கு, அது நிறைய ஆத்லீட்ஸ் அதை பயன்படுத்துறாங்க, பயன்படுத்துறதுனால நிச்சயம் லாபகரமான ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ப்ரூஃப் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் வந்து ரஷ்ய நாட்டவர்கள் இன்னும் ஒரு 10 வருஷமா பயன்படுத்துவதாகவும், அங்க இருக்கிற ஆத்லீட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே பயன்படுத்தியதுனால ஜீனான்ங்கிற ஒரு வாயுவை உண்டாக்கிய அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க அங்கீகாரம் வழங்கி இருக்கதாகவும் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி கொடுத்திருக்கதாக ஒரு சொல்றாங்க. எல்லாம் ஒரு ஸ்பெகுலேட்டிவா தான் இருக்கே தவிர இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது.
இப்ப வாடா சொல்றபடிக்கு இது ரெண்டுமே வந்து அரிதான வாயுக்கள் அந்த பட்டியல்ல இருக்கு. யதார்த்த ரீதியில வந்து அதனுடைய பயன்பாட்டை ஒரு ஊக்க மருந்து பயன்பாடாக ஒரு ஊக்க பொருளை பயன்படுத்த முடியுமா? யதார்த்த ரீதியில் அது சாத்தியமா?
பிராணவாயுனுடைய அழுத்தம் குறைந்தால், ஹைபாக்ஸியான்னு சொல்றோம், அந்த பிராணவாயுனுடைய அழுத்தம் குறைந்தால் உடம்பில் சுத்தி ரத்த அணுக்கள் வந்து சிகப்பு ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகப்படுத்தும் அப்படிங்கறதா சயின்ஸ் கான்செப்டே அதான். உள்ளிழுக்கின்ற காற்றில் இருக்கின்ற பிராணவாயுனுடைய அழுத்தத்தை குறைக்கிற சேம்பர்ஸே பல வருஷங்களாக பயன்படுத்துவதாகவும், அந்த மாதிரி சேம்பர்ல இருக்கிற அளவே தான் ஜீனானும் செய்யும் அப்படிங்கறதும் ஒரு மருத்துவர் சொல்றாரு. அதனால ஜீனானும் ஆர்கானுங்கிறதும் நம்மளுடைய பிராணவாயு இருக்கக்கூடிய இடத்தை அது ஆக்கிபை பண்றதுனால அந்த தூண்டுதல், அதாவது இரத்த அணுக்களை தூண்டி சிகப்பு இரத்த அணுக்களினுடைய அளவை அதிகப்படுத்துவதனால் பிராணவாயுவை எடுத்து செல்கின்ற இந்த சிகப்பு அணுக்கள் நிறையாக இருப்பதனால் ரொம்ப தூரம் ஓடுவார்கள், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் சொல்றாங்கன்னு தான் சொல்லணும், அதுக்கு ப்ரூஃப் திரும்ப இன்னும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஜீனான் அண்ட் ஆர்கான் என்ற வாயுக்கள் வந்து ரொம்ப குறுகிய அளவுல தான் நாம நார்மலா இருக்கு. அப்போ சீக்கிரமாக அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஆனா இத 10 வருஷமாக செய்வதாக சொல்லப்படுகிறதுனால நம்ம என்னன்னு அதை பார்க்க வேண்டியிருக்கும்.
ஒரு விளையாட்டு வீரர்களுடைய இயற்கை வழிமுறைகளில் அல்லாமல் அவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ், அது எப்படி வந்து விளையாட்டு வீரர்கள் மேல ஒரு தாக்கத்தை செலுத்துது?
அதாவது முந்தையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரத்தத்தையே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தருடைய ரத்தத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ஸ்டோர் பண்ண ரத்தத்தையே திருப்பி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னி கொடுத்தோம்னா நார்மலா இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்களினுடைய அளவை விட அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய பிராணவாயு எடுத்து செல்கின்ற திறன் அதிகமாகின்றது. நார்மலா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கிறதோ அந்த ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுனால இதற்கான ஹீமட்டோக்ரிட் HCT என்ற டெஸ்ட் வச்சு தான் இந்த இதை நாம கண்டுபிடிக்கவே முடியும். அதனால நார்மலா நம்ம யூரின் சாம்பிள் வச்சு பண்ண முடியாது, பிளட் சாம்பிள் எடுத்தா தான் இதை பண்ண முடியும். இதை எடுத்துக்கிறதுனால இப்ப நம்ம ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவிழா போய் சேருவதற்காக நிறைய பஸ்கள் விடப்படும் போது எப்படி மக்கள் அங்க போய் சேர முடியுமோ அதே மாதிரி நிறைய பிராணவாயு அணுக்கள் போய் அந்த திசுக்களுக்கு போய் சேருவதற்கு, தசைநார்களுக்கு போய் சேருவதற்கு அந்த இரத்த அணுக்களினுடைய அளவு அதிகமாகும் போது ஏற்படுகிற மாற்றமாக இருக்கிறது. அந்த மாற்றை பயன்படுத்தி கொள்ள முதல்ல இரத்த அணுக்களை கொடுத்தாங்க, அப்புறம் EPO எரித்ரோபாய்டின் என்ற ஒரு ஹார்மோனை கொடுத்தாங்க. அது இதெல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஜீனான் ஆர்கான் என்ற வாயுக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்கின்றதுதான். இதுவும் பிராணவாயுனுடைய அளவு கம்மியாக்கப்படுவதனால் இரத்த அணுக்கள் தூண்டப்படும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஜீனானை நம்ம கொடுக்கற பொழுது ஆக்சிஜனோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதாவது எப்படி கொடுக்கறாங்கன்னா, இதை எப்படி அவங்க அணுகுறாங்கன்னா, இந்த ஹைப்போவென்டிலேஷன் சேம்பர்ல கொஞ்சம் ஜீனானும் கலந்து கொடுத்தா அந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல ஜீனான் இருக்கிறதுனால இன்னும் குறைந்தவாறு ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த காம்படிஷனுக்கு முன்னாடி இதை செய்யற பொழுது இதுக்கு சிகப்பு ரத்த அணுக்களை அதிகமாக உண்டாக்க வேண்டும் என்ற உடம்பே அதை மாற்றுகிறது. ஆகையால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக 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 கஷ்டம். செய்கின்ற மாற்றமானது செய்யப்படவும் வேண்டும், அதை கண்டுபிடிக்கவும் கூடாது என்பதனால்தான் இந்த முறையை கையாளுகிறார்கள் என்கிறது வாடா.
சென்னையில் உள்ள விளையாட்டு மருத்துவ வல்லுநர் டாக்டர் கண்ணன் புகழேந்தி.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.